ஓம் சிவாய நம. சைவம் தாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை. வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த உலகம் நிலையில்லாத தன்மையை காட்டும். இந்த அருள் ஞானம் வந்துவிட்டால் இந்த உலகம் நிலையில்லாதது, இந்த உடம்பு நிலையில்லாதது, இதை வைத்துக் கொண்டு என்னென்னமோ பண்றவே, இதையே வைத்துக் கொண்டு இப்படி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறவே, பைத்தியக்காரத்தனமா இருக்க நில்லாதவற்றை நிலையணை என்று புல்லறிவாண்மை. திருக்குறள் அவர் என்ன சொல்றார், அற்பமான அறிவிலே கடைசியில் இருப்பது எது தெரியுமானார், புல்லறிவாண்மை கடை. என்னன்னா நில்லாததை எல்லாம் நிலையானதாக எண்ணிக்கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருக்கும் போதே வருது இந்த அறிவு. இந்த அறிவு கல்வி அறிவினால் மட்டும் வராதுனார், அடிஞானத்தால் வருகிறார், திருவிட்டோடு ஞானத்தினால் வரும். இதைத்தான் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டு அறியாதன கண்டேன்னார். நான் ஏற்கனவே பார்த்திருந்ததுதான், அப்பொழுது நான் அறியவில்லை, இப்பொழுது நான் பார்க்கிறேன் அப்படின்னா கண்டேன் அவர் திருவடி கண்டறியாது, ஓடி கடையுடன் கூடி குளிர்ந்து ஒருவன கண்டேன் சொல்றார். ஏறு தழுவுதல் கண்டேன், இப்படி இறைவனும் இறைவியுமாக இருக்கிற சக்தியும் சிவமாக இருக்கிற காட்சியை என்னால் இந்த கண்ணால் பார்க்க முடியுமா, அதைத்தான் சொல்றார். காட்டாதனவெல்லாம் காட்டி, இதெல்லாம் எனக்கு காட்டி கொடுக்கவில்லை, அவன் காட்டி கொடுத்தான், சிவம் காட்டி நிறைவேற்று பொருளாக இருக்கின்ற உயிரையும் இந்த உலகத்தையும் எனக்கு காட்டி கொடுத்தவன், அவைகள்லாம் எனக்கு காட்டி கொடுக்கவில்லை, ஆனால் அவன் காட்டி கொடுத்தான். காட்டாதனவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, அது முதல் வரிக்கு வந்தா, தீட்டார் மதில் குடைசூர் தென்னன் பெருந்துறையார். இந்த தீட்டு என்ற சொல்லு தீண்டு என்பதனுடைய வலித்தல் விதாரம், தீண்டுதல் தொடுதல். தீட்டார் என்பது பகைவர்கள், பகைவர்கள் வந்து நெருங்க முடியாத மதில். தீட்டார் மதில் குடைசூர் தென்னன் பெருந்துறையார், அந்த பெருந்துறை மதில் கூர்ந்திருக்கிறது, பகைவர்களும் நெருங்க முடியாது தீண்ட முடியாது என்று ஒரு பொருள். தீட்டார் மதில் பகைவர்கள் நெருங்க முடியாதுன்றதுதான் உலக கருத்து. இங்கேயே அதுதான் சொல்ற மதில் என்பது பகைவர்கள் நெருங்க முடியாத தீண்ட முடியாத. தீட்டார் மதில் குடைசூழ் தென்னன் பெருந்துறையான், காட்டாதனவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, ஆள் தாமரை காட்டி, அவனுடைய திருவடியாகிய தாமரையையும் கொடுத்தான். தாழ் என்பது இந்த முயற்சியினால் பெறக்கூடிய திருவருளை காட்டி, தன் கருணை தேன் காட்டி, அவனுடைய பெரும் கருணையினுடைய இன்பத்தையும் காட்டினான். ஒரு கருத்து என்ன சொல்ல வர்றார், திருவடியில் பூசனை செய்வது அவன் காட்டுகின்ற ஒரு நெறிமுறை, அதிலே இன்பத்தை பெருக்குவது. அந்த இன்பம் வரவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு பயனில்லை, அந்த இன்பம் தானாக வரும். கண் கருணை தேங்காட்டி இதெல்லாம் நாம செய்தா இவங்க எல்லாம் என்னன்றாங்க, யோகம் பயிர்றவங்க, நாடிய நின்று பார்க்கிறவங்க, சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாம் இறைவனை காண நாடிக்கொண்டிருப்பவர்கள், அவர்கள்தான் நாட்டார், நாட்டமுடையவர்கள், அதிலேயே நிற்கிறவர்கள், அதிலேயே யோகம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, எவ்வளவுமோ பண்றாங்க, ஆனால் அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ கூட நீங்க பல புத்திரிகள் பார்த்தீங்கன்னா இது பக்தி மார்க்கம், அதுல மூடத்தனம் உண்டு, பக்த கோடிகள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, இவங்க பெரிய அறிவாளிகள், இவங்க யோகம் பயில்றவங்க, அந்த மாதிரி முயற்சியில செய்யறவங்க. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவர் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை, அவங்க முயற்சி பண்றாங்க, இவன் இயற்கையா வாழலாம், இயல்பா வாழலாம், இந்த இயல்பான வாழ்க்கையில அன்பு செலுத்துறான், இந்த அன்பு என்கின்ற ஒன்று இயல்பாக இருக்கின்ற வாழ்க்கையில தான் செலுத்த முடியும். பெரியவர்களே, ஒரு தொண்டு கூட நாம செய்யணும்னா தன்னிறைவு பெறணும். எனக்கே தண்ணிக்கு தகராறு, கிண்டி 16ன்னா எப்படி, இது பழமொழி உண்டு, தனக்கே தண்ணிக்கு வழி இல்லை, ஆனா இவருக்கு பல பேருக்கு இவர் சாப்பாடு போடுறாரு, எதுவும் முடியும். அதுபோல தன்னிறைவு பெறணும், அப்படி தன்னிறைவு பெறுவது இல்லறத்துல தான் முடியும், துறவரத்துல முடியாதுன்றார். அவனுக்கே அவனால் நிறைவு பண்ணி கொள்ள முடியாது, அவன் இயங்குவான், முயற்சி பண்ணுவான், அத்தை பண்ண இதை பண்ணுவான்வார், அதுதான் சொல்வார், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான். அந்த இயற்கை நெறியோடு இல்வாழ்க்கையே அதனுடைய முறைப்படி அன்பு செலுத்தி வாழ்கிறவன் முயல்வாருள் எல்லாம், அவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க, யோகிகள், தவசுகள் எல்லாரும், அவங்களுக்கெல்லாம் தலை சிறந்தவன் இவன் தான்வார். இந்த கோட்பாடுகள் வேறுபாடுகள் நிரம்ப இருக்கு, இதை சொன்னா சில பேருக்கு வருத்தப்படுறாங்க, வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன கேட்டா, இந்த வருத்தம் நாட்டார்கள் நகை செய்யோ தைரியமா உட்கார்ந்துறாங்களா அப்படின்றாங்க. ஆனால் நம்முடைய உணர்வுகள் அந்த திருவடியை கொண்டு கால் தாமரை காட்டி தன் கருணை தேங்காட்டி நாட்டார் நகை செய்ய அவரை சிரித்துக் கொண்டிருக்க நமக்கு வீடு கட்டுன்னு நாம் வேலை வீடு எய்த. இதில் என்ன நடக்குதுன்னு சொல்ல வர்றாருன்னா, திருக்குறள்ல இந்த குறள் இருக்கு, இறைவன் திருவடியை பற்றி நீங்கள் பூசித்து அன்பு செலுத்தி வாழுகிற பொழுது இந்த பற்றுக்கள் எல்லாம் தானாக விலகும், நீங்க முயற்சி பண்ண தேவையில்லை. பற்றுக பற்றக்கான் பற்றினை அப்பற்ற பற்றுக பற்று விளக்கு. அவங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் காயமே, இது போய் இதெல்லாம் விட்டுணும், இதெல்லாம் விட்டுணுன்றாங்க. விட்டுணும் விட்டுணும் சொல்றதுனாலே பிடிச்சிருக்கிறாங்க அர்த்தம். அதுதான் இங்க சொல்ற நாட்டார் நகை செய்ய அந்த நாட்டமுடையவர்கள் எதுல இறைவன் திருவருளையோ வீடு பேத்தையும் முட்டியையும் அனுபவிக்க வேண்டும் என்று நாட்டு நாட்டமுடையவர்களாக அதிலேயே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்கள் தான் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆனால் நாமோ வீடு பேருக்கு அடைந்து விடுவோம். வீடு பேருன்னு சொல்ல வீடு எய்தன் தான் சொல்ற, நாம் மேலே வீடு எய்த அப்படின்னு சொல்லும் போது மேலே பெறுகின்ற வீடு பெறுவதற்குன்னு ஒரு அர்த்தம். இந்த நிலையிலிருந்து நீங்க இறைவன் திருவுருளை பெற ஆழ்தான் கொண்டு ஆண்டவன் அவன் என்னை ஆளாக கொண்டு ஆண்ட திறத்தை நான் பாடுகிறேன். பாடுதல் தான் அம்மா. அடுத்த பாட்டுக்கு நாம செல்ல வேண்டியதுனால இதுல கொஞ்சம் நின்று பார்க்கலாம். அகப்பொருள் துறையில கருங்க கருங்க திருப்பெருந்துறைக்கு மதில் இருக்கு. மதில் மதில் ஒத்துக்கணுமா? கோயில் இருக்கு இல்லையா, கோயிலுக்கு மதில் இருக்கு. அது யாரும் தீண்ட, அதாவது பகைவர்களாக கூடியவங்க தீண்ட முடியாது. நாம தான் ஒரு பதார்த்தம் திருப்படை இறைச்சின்னு ஒண்ணு சொல்றார், அந்த மாதிரி திருத்தகானம்னு ஒண்ணு சொல்றார். அப்போ அதை சொல்லும் போது இந்த தத்துவ உண்மைகளை உலகியல் நிலையோடு வைத்து பேசுவதுதான் அவருடைய கருத்து. உலகியல் நிலையோடு சிவஞான பாதமே உலகியலை காட்டி அருள்நிலையை கொடுக்கிறது. இதனுடைய நிலையாமே உணர்த்தி தான் இதுக்கு முதல்வன் யார் என்பதை உணர்த்துகிறது. அந்த மாதிரியான கோட்பாடுகள்ல இவர் என்னன்றார், ஆமாமா இப்ப நான் சொல்றது தமிழ் முறையில தான் பேசுறேன், தத்துவ முறையில அல்ல. அதை நேரத்தையே கூட சொன்னேன், தத்துவ முறைக்கு போனீங்கன்னா பல கருத்து வேறுபாடுகள் வரும். தமிழ் முறைக்கு சொல்லும் போது தீட்டார் என்பது பகைவர்கள், நெருங்க முடியாத மதில், அணுக முடியாத மதில், உயர்ந்த மதில், மதில் கூட மதிலுக்குத்தான் தீட்டார் மதில். அந்த அடைமொழி மதிலுக்கு தான் கொடுக்கப்படும், தீட்டார் மதில் உடைசூர் தென்னன் பெருந்துறையா. அந்த கோயிலுக்குள்ளே நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களை பகைவர்கள் தன்மை வந்து அணுகாது, இவைகள் எல்லாம் வந்து நீங்கும் என்று அந்த கருத்துக்கள் எல்லாம் மேலிட்டு கொண்டு சொல்லலாம். அது வேற விஷயம். இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு என்ன ஆகும், 20 பாட்டை நீங்க முடிச்சுடணும், காலமும் 8 தான் ஆச்சு, இன்னும் 30 மணி நேரத்துல 30 நிமிஷத்துல இன்னும் 15 பாடல்கள் சொல்லணுமே குறித்து அந்த பரபரப்பில் இருக்கிறேன். இப்ப நான் அமைதியா பேசல, என் மனமானது வேகமா போய்கொண்டிருக்கு, அதனால கொஞ்சம் ஒத்துழைக்க கேட்டுக்கிற சிந்தனைகள் பெருகு. சாதாரணமானது அல்ல, 1 பாட்டை வைத்துக் கொண்டு 2 மணி நேரம் பேசலாம். இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் ஒன்றொன்று சொல்லிக் கொள்ளுவோம். இப்ப அடுத்த பாட்டு கேட்காய் ஓயாத உழுதுவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படின்ற அந்த பாட்டு, ஓய்வுனா என்ன, ஓயாதேனா என்ன அப்படின்னா, சொல்லிக்கொண்டே இருக்கிற போதே நினைத்து கொண்டு இருக்கிற போதே கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படுத்து பாருங்க, அதுதான் ஓய்வல் தொடங்குது. ஓய்வில்லாதன ஓமனில் இறந்தன வரும். அப்ப ஓய்வு என்பது ஓய்ந்து விடுதல் என்று முற்று முடிவில் போகக்கூடாது, கொஞ்சம் தளர்ந்து பாருங்க, அந்த தளர்ச்சியே இல்லாமல் முயற்சியோடு போகணும். உதாரணமா கைது திட்டத்தில் ஒரு கருத்து வரும், மந்தம் மந்ததரம், தீவிரம் தீவிரதரம். இந்த தீவிரதரம் என்பதுதான் ஓயாதே உழுவார் தொடங்கினா அப்படியே போய்கொண்டு இருக்கு. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு அதனுடைய இலக்கை சென்று அடைகிற வரைக்கும் அதனுடைய தளர்ச்சி இருக்காது, தளர்ந்தால் இலக்கை அறியாது. அதுபோல ஓயாது ஓய்வு என்பது தளர்ச்சி இன்றி வெளிவு இன்றி உள்குவா. நேற்று போயிருந்தோம், இன்னைக்கு நேற்றுக்கு போகிறேன். அப்படின்னு ஓய்ந்து போதுவார் உள்ளம். அப்படி இல்லை, நேற்றும் போனோம் இன்னைக்கும் போனோம், வர 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 இன்னும் மேலும் மேலும் ஏறும். அப்படிதான் ஓயாதே உள்குவார். அப்படி நின்று விட்டால் என்ன ஆகும்? பெரியவர்களே, நம்முடைய திருக்கோயில்கள் வழிபாட்டிலே நாள் வழிபாடு நித்தம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். பெரிய விழாக்கள், கும்பாபிஷேகம், அது இதுன்னு பண்றதெல்லாம் வற்புறுத்தப்படவில்லை, இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நித்தம் வழிபாடு செய்யும், தினசரி நாள்தோறும் செய்யும், அந்த நாள் விடக்கூடாது. அதுவும் குறித்த நேரத்தில் தான் போய் வழிபடணும். நீங்க 8 மணிக்கு போய் கும்பிடுறீங்கன்னா 8 மணிக்கு போகணும், 8 மணிக்கு பூஜை பண்றீங்கன்னா 8 மணிக்கு பூஜை பண்ணணும். நாளாய போதாமே மஞ்சனியின் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடனிட்டு அப்படின்னு சொல்றார். இதுல என்ன காரணம் அப்படின்னா, ஓய்வு இல்லாது வரும், தடையில்லாமல் வரும். அப்படி செய்கிற போதுதான் திருவாதிரத்திலே பரந்த பல ஆயுமலர் இட்டு அடியே இறைஞ்சி நாங்கள் திருக்கோயிலுக்கு போகிற வழக்கம் வார வழிபாடு, மாத வழிபாடு, நாள் வழிபாடு, தந்தி வழிபாடும் உண்டு. காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து கசிந்த மனத்தவர்களும் கலையநல்லூர் காணேன்னு நாம காலையில ஒரு கால நேரத்துக்கு போறோம்னா அப்படியே போகணும். ஏன் அப்படி போகணும்? அந்த நேரத்தை பூஜை பண்ணணுமா? இந்த கோயிலுக்கு வெளியே இருக்காலும் திருப்பள்ளி ஏற்றி 5:30 தான் நடக்கணும், இல்லை 8 மணிக்கு வச்சுக்கோ, 8 மணிக்கு தான் நடக்கும். நேற்று ஒரு நேரம், இன்னைக்கு ஒரு நேரம், நாளைக்கு ஒரு நேரம் போகக்கூடாது. ஏன்னா உனக்காக எழுந்தருளி காத்திருக்கிறான் பெருமா. நன்றாக நினைவித்துக் கொள்ளணும், நீங்க மட்டும் போகல. 7 மணிக்குன்னு சொன்னா இங்க பல பேர் வந்துட்டாங்க, நான் 7:30 கூட வரலான்னு வர்றேன். அப்படி வருவேன் நானா? இத்தனை பேருக்கு நான் செய்வது அதே போல. இதை விட பெருமையானது இறைவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நேற்று வருவானே வரக்கானே அப்படின்னு நீ 8:30 போனா சரிப்பா போய் பார்ப்போம். அதுதான் சொல்ற ஓயாதே உழுகுவார். அந்த ஓய்வு என்பது இல்லாமல் எந்த நேரமும் தொடர்ந்து உழுகுகிறவர்கள் உள்ளிருக்கும் உள்ளாம் உள்ள பொருளாக உள்ளே நிலை பெற்று நிற்கிறான். மற்றவங்களுக்கு இல்லானே உள்ளானே என்ற சொல்லுக்கு கூட பொருள் என்னன்னா, நினைப்பவர் மனம் போயிதான் கொள்பவர், நினையாதவர் மனத்திலே அவன் இல்லாதவனாக இருக்கிறான். அது அவனுடைய குற்றம் அல்ல, நினையாதவனுடைய குற்றம். நினைக்கிறவனுக்கு இருக்கிறான், நினைக்காதவனுக்கு இல்ல. அதான் சொல்ற ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை என்ற அந்த பாட்டுல, சேயானை தென்னன் பெருந்துறையின் மேயானை என்றெல்லாம் வரும். பாருங்க, சேயானை மற்றவர்களுக்கு தொலைதூரமானவன், நினையாதவர்களுக்கு ரொம்ப தொலைவுதான். சேவகனை எல்லோருக்கும் அவன் சேவகன் தான், எல்லோரையும் காத்து கடைத்து செய்கின்றது தான். தென்னன் பெருந்துறையின் மேயானை, தென்னன் தென்னனாகவும் பெருந்துறையில் மேவி எனக்கு அருள் செய்கின்ற பெருமானை, எனக்கு இல்லை எல்லாருக்குமே அருள் செய்கின்ற பெருமானை, பெருந்துறையின் மேயானை வேதியனை. இந்த ரசவாதம் செய்வதனால் வேதியன் ஒரு பொருள், வேதம் ஓதுவது, வேதம் நூல் மறை என்ற இத்தனை பொருளும் இவங்க எப்படி கையாடுறாங்கன்னா, ஒரு நூல் படித்தவர்களை கற்கின்றவர்களை வேதியியல் மாற்றம் செய்விக்கிறது. அந்த நூலை கற்கின்ற பொழுது இருக்கிற மனோபாவம் வேறு, தற்கப்பாடு ஏற்படுகிற மனோபாவம் வேறு. அப்ப அவனை மாற்றி விடுகிறது அல்லவா, அதனால வேதம்னு வேதம்னு பேர். வேதித்தல் என்பது ரசவாதம் புரிந்து மாற்றுதல் தான். இந்த வேதத்தினுடைய தன்மை அப்படித்தான். அது என்ன பண்ணுது, வேள்வி செய்கிற பொழுது ஒன்றை ஒன்றாக மாற்றவல்ல. அப்படிப்பட்ட தன்மையினால் வேதம் பேர். நூல் என்பது வரையறுத்து கொடுப்பது நூல், நூல் தட்டி கோவில் ஒரு மரத்தினுடைய கோட்டம் எல்லாம் நீக்குவது போல. அதே போல மறை என்பது சொல் விளங்கி பொருள் மறைந்திருப்பது. இதெல்லாம் வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். இங்க வேதியன் என்ற சொல் வேதம் ஓதுபவன் ஒரு பொருள், வேதித்தலை செய்பவன் என்று பொருளாக சொல்றார். வேதியனை மாதிருக்கும் பாதியனை. அந்த ஒரு பெரிய செய்தி என்னன்னா, ஒரு பாகம் கருணையே வடிவமாக இருக்கின்ற அம்பிகையை தனக்கு பாதியாக கொண்டிருக்கிறார். இதல்லாமல் ஆதி மட்டுமல்ல, அந்த ஓதமும் உடையவனாகவும் இருக்கிறார். பண்டார் குடல் அறிவையோடும் பிரியாவகை பாகம் பெண் தான்மிகானம், தானும் அந்த பெண் தன்மையை பெற்றுகிறார். அதாவது பெண் தன்மை என்பது அன்பும் அருளும் கருணையும் பெருமையுமாக வருகின்ற திறம். மாதிருக்கும் பாதியனை நாயானன் தம்மை ஆட்கொண்ட நாயகனை நம்மையின்னு சேர்த்துக் கொள்றார்கள். நாயான நம் தம்மை என்ற ஒரு தொடர் இவர்கிட்ட, ஊர் நாய், அப்புறம் சித்தூர் நாயும் காரையானவர் பல கருத்துல அந்த நாயை வைத்துக் கொண்டு இவர் பேசுகிற திறம் வேற எங்குமே மாதம் பார்க்க முடியல. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. இப்போ நம்மை நாய்க்கு வேலையில் நிக்க நேரம் இல்லைன்ற மாதிரி திரிந்து கொண்டிருக்கிற கருத்துல சொல்றாங்க. நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகன், நீ தெரியாதே வாமனை நம்மளை அழைத்து சொல்ற தலைவன் நாயகனை தாயான தத்துவன் தாயினுடைய தாய் சிறந்த தயாவான தத்துவம் என்று விளக்க பின்னாலே கொடுப்பார். தாய் சிறந்த தயவு என்பது தாய் என்ற சொல்லே தயவின் வடிவமானது. அந்த தயவின் வடிவத்தை அவனுடைய தத்துவ நிலையிலே இருந்து பார்க்கலாம், அவன் செய்கின்ற கருணை நிலையிலே இருந்து பார்க்கலாம். இவள் பால் கொடுக்க மறந்துடுவார், ஆனா அவன் இணைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து வருவான். பால் இணைந்து ஊட்டுகின்ற தாயை விட சால பறிந்து அவனையாக வருவான். அப்படின்றதெல்லாம் கருத்து சொல்லுகிற பொழுதுதான் தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுகின்ற உலகமாக இருப்பவனும் அவனே, உலகத்தை ஆழ்பவனும் அவனே, எல்லா நிலைகளும் இருப்பவனே அவனே அவனே நாம பாடுவோம் என்று அந்த பாட்டிலே முடித்துக் கொண்டு அடுத்த பாட்டுலதான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெண்மான் பெருந்துரையா விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அப்போவால் ஒத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுகின்றான் அம்மா நாய். இந்த ஒரு பாட்டையே பல கருத்துக்களுக்கு ஐயா சொன்ன இந்த கருத்து சொல்றேன். பண் சுமந்த பாடல் பரிசு இதுக்கு ஒரே எதிரவங்க எப்படி எப்படி எழுதுறாங்க சொல்ற மாதிரி அந்த கருத்துக்கெல்லாம் போனோம்னா விரிவாக போகணுன்னு சொல்றேன். பண்ணோடு பாடல் பாடலோடு பண் எப்படி பொருந்திருக்கு, தனித்தனியாக பொருந்திருக்கு. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆண் என்று பேச தெரியவன் சொல்வார். இந்த பண்ணில் ஓசை இதுவே அது வேறு இல்லை அதுலேயே இருக்கு. பாட்டிலே நீங்கள் பண்ணை எடுத்து விட்டு பண்ணை எடுத்து விடுவீர்களானால் அது வரும் எழுத்து தான், எழுத்து கூட ஒலிக்கணும். அந்த ஒலியை எடுத்துட்டு அப்புறம் என்ன இருக்கு, அந்த பண்ணை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாட்டு. பண் சுமந்த பாடல் பரிசு என்பது தன்மை, அந்த தன்மையை போல பெண் சுமந்த பாகத்தன் பெண்ணோடு கலந்திருக்கின்ற பாகத்தை உடையவன் அதுதான் பெண் தான்மிக ஆனான்ற ஒரு கருத்து. இதுல இன்னொன்னு, பண் சுமந்த பாடலுக்கு பரிசு கொடுத்தான், பண்ணோடு பாடியவர்களுக்கு பரிசு கொடுத்தான், படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. எல்லாவற்றையும் விட ஒரு கருத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்வோம். கருணை வடிவானவன், கருணையோடு உரு கலந்தவன், தன்னோடு அது வேறு பிரிக்க முடியாமல் இருக்கின்றவன். அந்த அருளது சக்தியாகும் அருண் தனக்கு, அந்த அருள் சக்தி தான் அவனுக்கு முழுக்க முழுக்க குண குணி விசேஷம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் அந்த பொருளுக்கு உரிய குணம், இந்த குணத்தை பிரித்து விட்டு பொருள் இருக்காது, பொருளின்றி குணமும் வராது. அந்த கருத்துல தான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் எல்லா உலகத்தையும் காக்கும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்ற அந்த பெண் படைத்தருளும் பெண் அவளை சுமந்த பாகத்தை உடையவன் எம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி விண்ணும் சுமக்கின்ற மிகப்பெரும் புகழை உடையவன் வியன் மண்டலத்து ஈசன் வியப்புக்குரிய எல்லா மண்டலங்களுக்கும் அவனே ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் நெற்றி கண்ணை உடைய பெருமான் கண்ணை சுமந்திருக்கின்ற நெற்றியை உடையவன் கலி மதுரை மண் சுமந்துன்றார். இதுல ஆரவாரம் மிகுந்த மதுரையிலே மண் சுமந்தான் ஒரு பொருள். கலி என்பது சனியன், இந்த சனியம் பிடிச்ச மதுரையில வந்து அவன் மண் சுமந்தான். ஏன் இப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா அடுத்த வார்த்தையில அப்போவால் ஒத்துண்டுவார். இந்த ஆ என்கின்ற சொத்து வருகிற பொழுது மட்டும் அன்பைப்படுத்தணும். அவன் கிடக்கலாம் பாடி சொல்லுவான் அப்படின்னு பக்கத்துல தான் நிற்பான், அவன் சொல்லி சொல்லிருப்பான். இப்ப இவன் ஏன் இவன் கிடக்கிறான்வான்னு சொல்லாம அவன் கிடக்கிறான் விடுவா அப்படின்னு ஏன் சொல்றான்னா அந்நியப்படுத்துகிறான். ஆ என்கின்ற சொத்து அன்பை சொத்து, ஈ என்கின்ற சொத்து முன்னிலை சொத்து, ஊ என்கின்ற சொத்து பின்னிலை சொத்துன்னு சொல்லுவாங்க. சுற்றிலே இவர் என்ன பண்ற அக்கோவா அந்த மண்ணை அடிச்சுப்பான். இவருடைய மன்னன்தான் இவர் இருந்துட்டு இவர் எங்க பணி செய்திருந்தாரோ மந்திரியா அந்த மன்னன் தான். ஆனா இப்ப அவருக்கு என்னன்றாரு அக்கோவால் மொத்துண்டு அவர் மனம் படிக்குது என்ன பாடுபட்டதோன்னு நினைக்கிறார். அதனால கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு கொஞ்சம் மாற்றி சொல்றார். இங்க ஏன் அப்படின்னா, கூலி கொண்டுதான் மண் சுமந்தான். கூலி வேலை என்பதற்கு அவன் சொன்ன கருத்தை, கூலி கொடுத்து என் வேலை கொள்வாருண்டோ, கூலி வேலைக்கு இலக்கணம் படைத்த பெருமான், வேலை கூலி இல்ல, வேலை செய்த விற்பாடு கூலி இல்ல. ஆமா, முதல்ல கூலியை கொடுத்துடு, அதுதான் பாடுவார். விட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனை, அந்த பிட்டுக்கு இணையாக மண்ணு சுமந்தான் அப்படின்வார். இவருடைய கருத்து என்னன்னா, இவ்வளோ கூட்ட மாதிரி போட்டு கொடுத்தா அவனு கொஞ்சம் மண்ணு தான் கொட்டினான், அதிகமா கொட்டல. ஏன் அதிகமா கொட்டல, நீ எவ்வளவு பிட்டு கொடுத்தியோ அவ்வளவு மண் சுமந்தான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்வார். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனை என்பார். இந்த இடத்துலயும் சொல்றார், மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் ஒத்துண்டு. இந்த அடி மொத்துண்டதுனால, மொத்து என்ற சொல்லு அடியிலேயே கொஞ்சம் வேகமானது, மொத்து எடுத்துட்டாம்பா அப்படின்னும் போது ஒரு இடத்துல பட்டதில்ல, எல்லா இடத்துலயும் பட்டதுன்னு அர்த்தம். மொத்து எடுத்துட்டான்னு சொல்லும்போது முழுவதுமாக ஒட்டம் அடித்தான் என்பது ஒரு இடத்துல மட்டும்தான் படும். அக்கோவால் ஒத்துண்டு புன் சுமந்த பொன்வேணி. அந்த வேணி என்ன பாடுபட்டதோ, அழகார் போன்றவங்க எல்லாம் இதெல்லாம் ஒழுங்கி நிற்பாங்க. அது என்ன பாடுபட்டதோ, என்ன நிலை வந்ததோ, அந்த மண் சுமந்து கூறி கொண்டு அக்கோவால் ஒத்துண்டாரே என்கின்ற அவர் மேல வைக்கின்ற ஒரு பேரன்பின் திறத்தினால் அவரை விட கருணையாளராக இவர்கள் மாறுகிறார். பாடுதுங்கான் அம்மா ஆனார் அப்படின்னு அடியார்கள் பொருட்காக எழுந்தருளை வந்து இப்படி செய்தானே அவனுடைய பெருந்தருளை பாடுவோம் என்று அந்த பாட்டில் சொல்லிக்கொண்டு அடுத்த பாட்டில், துண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டமுதலாயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிதே பழவடியாற்று இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்கானம்மானாய். நாம் அவனுடைய கருணையினுடைய தன்மைக்கு வர்றார். அப்படி கருணை விரைப்பதனால, இப்படி கொடுப்பதனால எவ்வளவு பெரியவன் இங்கே வந்தான். துண்ட பிறையா, துண்டாடி போயிருந்து பிறை தேர்ந்து போயிட்டான். அதை சூடினான் துண்ட பிறையான், அதை கூடி வளர்த்தான். அவ்வளவு பெரிய தன்மை உடையவன். மறையான், மறை ஓதுகின்றவன், மறை வடிவமாக இருப்பவன், மறையிலே பொருந்தி நிற்கின்றவன். பெருந்துறையான், பெருந்துறையிலே மேவிய பெருமான். கொண்ட புரி நூலான் என்பது பெரியவர்களே, இந்த முப்புரி நூல் மார்பிலே அணிவது பற்றி திருமூலர் ஒரு கருத்தை சொல்றார். அருமையான கருத்து. நூலும் துணியெல்லாம் உண்டு, உச்சி குடிக்கி இருப்பாங்க. சிகையும் உணரார் நிர்மூடர்கள். இந்த யூனிஃபார்மை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அறிவிகள், நிர்மூடர்கள். நூலும் சிகையும் உணரார் நிர்மூடர்கள். நூல் அது வேதாந்தம், நுண் சிகை ஞானமா. ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கு அவன் யூனிஃபார்ம் இல்லைன்னா போலீஸ்காரங்க, ஒரு ஜட்ஜி நீதிமதி அவருக்கு அந்த உடைய இல்லாம வந்து உக்காந்தாருன்னா அவர் நீதிபதி இல்ல. இந்த மாதிரி புறப்போட்ட தேவையா? கண்டிப்பா தேவை. அப்படி இல்லைன்னா அவருக்கு மதிக்க மாட்டாங்க. மதிக்க மட்டும் இல்ல, பயனும் இல்லை. அதுக்கே அப்படின்னா முப்பொறி நூல் எதற்கு போடுறோம்? வேதத்தினுடைய முடிவை தெரிந்து கொள்ளணும். வேதாந்தம் என்பதே வேதம் என்பது அல்ல, வேதாந்தம் வேதத்தினுடைய முடிவு. அவங்க என்ன, வேதங்கள் நான்கு, அதனுடைய வேதாந்தமாக இருப்பது உபநிடதங்கள் ஆரங்கங்கள். அதுவே முடிவு அல்ல, அது மட்டுமே முடிவு அல்ல. அதனுடைய மறைபொருளாக விளக்கப்படுகிற இறைதான் வேதாந்தம். வேதத்தினுடைய முடிவு அதுதான். முப்பொறி நூலை யார் பண்ணணும்? வேதத்தினுடைய முடிவை உணர்பவர்கள். நூலது வேதாந்தம், நுண்சிகை ஞானம். இதுக்கு என்ன பொருள்னா, வேதத்தினுடைய முடிவை தெரிந்து கொண்டார், அங்கத்தை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் என்ன பயன்? அதில் அன்பு செலுத்தணும், அதன்பால் அன்பு செலுத்தணும், அது அன்பு கொள்ளணும், அதுதான் ஞானம். ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டா. ஞானம் என்பது இறைவன்பால் அன்பு செலுத்துவதற்காக அயரா அன்பில் அரண்கடல் செல்லுவதற்காகத்தான் இந்த நூல்கள் எல்லாம். அதனால்தான் இந்த சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் அனைத்தும் இறை முடிவை காட்டு போன, சிகை ஞானத்தை ஊட்டுவன. அதுதான் சொல்றது, நுண் சிகை ஞானமா என்று அவர் பாடுவார். இங்கே கொண்ட புரியூலான் அந்த வேதத்தினுடைய உச்சியாக இருக்கக்கூடியவன், அதை வேதாந்தத்தினுடைய தன்மையை உணர்த்தும் தன்மையில இருப்பவன் கோலமா ஊதியான் கோலமுடைய குதிரையின் மீது ஏறி வருகின்றான். என்ன கோலம் என்பதை கடைசி பாட்டில் சொல்றார். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளும் பற்ற குதிரையின் மேல் வந்தவர்கள் வருக, அதுதான் கோலம். கோலமா ஊதியான் என்பது குதிரை தான். அங்க கொண்டபுரி நூலான் கோலமா ஊதியான் கண்டம் கரியான், திருநீல கண்டம் அவனுடைய பெருந்தொகையை உலகத்தை வாழ்விக்கிறான். கரியான் செம்மேனியான் வெண்ணீத்தான், இது முரண்தொடைன்னு சொல்லுவாங்க. கருப்பு சிகப்பு வெளுப்பு கோலமா ஊதியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான், வண்ணங்களே வேறுபடுது. கண்டன் கரிது நீலகண்டம், செம்மேனி அம்மான் சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான், வெண்ணீற்றான் திருவெண்ணீர் கொள்கின்ற தன்மையுடையவன். இந்த மூன்று தத்துவங்களை சொல்லுகிறது. செம்மேனி ஜோதி நிலையும் கருநிலை கருணை தன்மையும் பெரியவர்களே இன்னொரு செய்தி சொல்றாங்க, நம்மால புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். திருமால் கருவண்ணம், ஏன் பார்வதி கருப்பு பச்சை வண்ணம், ஏன் அப்படின்னா கருணையை தொடர்ந்து தன்னையே மாற்றிக் கொள்ளுகிற தன்மையாக வரக்கூடியது காத்தலுக்கு உரிய தன்மை. அது காப்பது கருப்பு, காப்பது கருப்பு எப்படி காப்போம், தன்னுள்ளே எதையுன்னாலும் உள்ளடக்கி நிறுத்திக் கொள்ளும் அப்படிப்பட்டது கருப்பு. அந்த ஐந்து வகை வண்ணத்துக்கும் ஐந்து வகை குணங்கள் சொல்றாங்க. நிறங்கள் ஓர் ஐந்துடையார் இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தார் என்ற தொடரெல்லாம் இந்த ஐந்து வண்ணங்களுக்கும் ஐந்து குணங்கள் சொல்றாங்க. சிகப்பு ஜோதி நிலையை உடையதாக இருந்தாலும் அச்சத்தை உணர்த்துவது, அச்சத்துக்குரியது. கருப்பு தன்னுள்ளே எதையும் அடக்கி காத்து கொடுக்கக்கூடியது. அந்த கண்டங்கரியான் என்பது அந்த ஆலகால விஷத்தை நிறுத்தி உலகத்தை உயிர்களை அனைத்தையும் நான் காப்பேன் என்று கேட்டு மஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானி அப்படின்றார். அதே போல வெண்ணீர் என்பது ஈஸ்வரத்துவம், அழிவின்றி நிற்பது நிலைவேறானது. இந்த அந்த கருத்தை சொல்ற வெண்ணீர் தான் அண்டமுறவாயினான் அந்த மிரானந்தம் பண்டை பரிசே பழவடியாருக்கு ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுகின்றா நம்மானாய். அண்டம் வியப்புருமாறு நாம் பாடுவோம். பண்டை பரிசே பழவடியாருக்கு ஈந்தருளுகிறார் அப்படின்னா பழவடியார்களுக்கு அதுல பழமான இதில் வரும் பெரியவர்களே பழவடியார் புத்தடியார் என்ற தன்மை திருவம்பாள் புத்தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் சொல்லாதோ அப்படின்வா. அப்போ பழவடியீர் பாங்குடையீர்வா, பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடை. இந்த பழவடி என்பதும் புத்தடியோர் என்பதும் இரண்டும் வேறுபட்டதா, இல்லை இல்லவே இல்லை. ஒருத்தர் நல்ல கல்வி கற்று இறையொரு உண்மையை உணர்ந்து வருகிறார், ஒருத்தர் ஏற்கனவே தன்னுடைய உள்ளத்தை இறைவன்பால் ஈர்த்து கொடுத்து அந்த நிலையிலே ஒழுகுகிறார். இப்படி ஈர்ப்பு கொடுத்து வழுகுகிறவர்கள் பழவடியார். கற்று இப்பொழுதுதான் வருகிறார், எப்படிப்பட்டு பேசுவார், நல்ல தன்மையில் வருகிறார். ஆனால் இந்த பழவடியாருக்கு இருக்கிற பாங்கு புத்தடியார்களுக்கு கொஞ்ச நாள் ஆக வரட்டும். அதான் சொல்றார், புத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி திட்டிக்க பேசுவார். எப்படி பேசி பேசுவார், வந்து உன் கடை தரவார். அவ உடனே உள்ள இருந்து பத்துடையீர் அந்த பத்திமை நெறியிலே உடையவர்னு ஒரு அர்த்தம், ஈசனுக்கு பத்தர்களுக்கு பத்து குணங்கள் பத்து தன்மைகள் உடையவர்கள் அர்த்தம். இந்த பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடை, நான் புத்தடியோ உண்மை தீர்த்து என்ன பேசுவது ஒன்று நடக்கிறது ஒன்றாக ஆகும். இன்னும் கொஞ்சம் பழகணும், இன்னும் கொஞ்சம் வரணும். அதுதான் இங்க பழவடியாருக்கு அப்படி பழமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களை ஓரம் கட்டி புதியவர்களை வரவேற்கிறது உலகியல் அனுபவம். உலகியல் அனுபவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார், புதிதாக ஒரு பெரியவர் வருவார், ரெண்டு பேரும் ஒன்னாக பார்க்கிற மனோபாவம் உலகத்துல வராது. ஏன், இவர் எப்போது இருக்கிறவர் தானே, அவர் வர்றவர் தான் புதுசா வர்றார், அவரும் பழையவர் தான் பெரியவர் தான், ஆனா அவர்கிட்ட போகும் இந்த உலகியல் அனுபவம். ஆனால் அருளையின் அனுபவத்திலேயோ மாறுது. பண்டை பரிசே முதல் பரிசே பழவடியாற்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்கானமானாய். இந்த பண்பு அண்டங்கள்ல எங்கேயுமே கிடையாதுங்க. எந்த பண்பு? அண்டை பரிசே பழவடியாற்கு இந்தருளும். உங்களுக்கு பாரத கதையை சொன்னா கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும்னு நினைச்சு சொல்றேன். நகுசன் இந்திரனா பதவி பெற்று போட்டான். இந்திரனா பதவி பெற்று பலகல போறான். அவன் இந்திர பதவி இந்திராணியை பார்க்கறதுக்கு பலகலை இது போறாங்க. சப்தரிஷிகளை கூக்குறாங்களாம். இவன் என்ன பண்ணானா, சீக்கிரமா போங்க சீக்கிரமா போங்க சர்ப சர்பானா. உடனே கீழே இருந்தவரு, நீ சர்பமா போக கிடக்குறான், என்ன இப்படி பரப்பிடுற, என்ன இப்படி எங்களை விரட்டுற அப்படின்னு அவர் தாபம் கொடுத்தார். இங்க கேள்வி என்னன்னா, இந்திர பதவி கடித்த உடனே இவ்வளவு ஆவேசமும் இவ்வளவு வேகமும் வருது. காரணம் என்ன? புதிய நிலை, புதிய தன்மையில வர்றான். இப்படி ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு உலகங்கள் நிலைகளிலும் இந்த மாதிரி கிடையாது. தாய் சிறந்த தயவு என்பது எப்போதும் அல்ல, இப்போதும் அல்ல, எந்த நிலையிலும் மாற்றம் வந்தாலும் மாறாது. பண்டை பரிசே பழவடியாற்று ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்க நம்மானை.